سيد كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار வார்த்தைகளில் சிறந்தது வல்லவன் ரஹ்மானின் வார்த்தை என்றும் நடைமுறைகளில் சிறந்தது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வழிமுறை என்றும் அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளுக்கு பின்னால் மார்க்கத்தில் புதிதாக புகுத்தப்பட்டவைகள் கர்மங்களிலே மிக மோசமானவைகள் பிதஅத்துகள் எல்லா பிதஅத்துகளும் வழிகேடுகள் எல்லா வழிகேடுகளும் மனிதனை நரகத்துக்கு இட்டுச் செல்லும் என்று சொன்னவனாக சொற்பொழிவை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, வல்லவன் ரஹ்மான் எங்களுக்கு செய்த பேரருளின் காரணமாக அவருடைய மார்க்கத்தை படிப்பதற்காக வேண்டி அவருடைய மார்க்கத்தில் இருந்து ஒரு சில விடயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி நாம் எல்லாம் இந்த இடத்திலே ஒன்று கூடியிருக்கின்றோம். நபிகளான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் யுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன், அல்லாஹ் யாருக்கு நலனை நாடுகின்றானோ அவனுக்கு மார்க்கத்திலே விளக்கத்தை கொடுப்பான் என்று சொன்னார்கள். அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த ஹதீஸை கொஞ்சம் நாங்கள் சிந்தனை செய்து பார்த்தால் அல்லாஹ் எங்களோடு எவ்வளவு இறக்கப்படுகிறான் என்பதை புரிந்து கொள்ள முடியும். இன்றைய முஸ்லிம் சமூகத்தை எப்படி வைத்திருக்கிறார்கள் தெரியுமா? நாங்கள் சொல்வதை நீங்கள் கேட்க வேண்டும், எங்களை மீறி நீங்கள் கேள்வி கேட்கக்கூடாது என்ற அடிப்படையிலேதான் இன்றைய முஸ்லிம் சமூகத்தை வைத்திருக்கிறார்கள். ஒரு சாதாரணமாக முடிவெடுத்த ஒரு மனிதரை அழைத்து நீ ஏனப்பா தொழுகிறாய் என்று கேட்டால், நீ ஏனப்பா ருக்கு செய்கிறாய் என்று கேட்டால், நீ ஏனப்பா இப்படி சுஜூது செய்கிறாய் என்ற ஒரு கேள்வியை கேட்டால் அவர் சொல்லுகின்ற பதில் எப்படி இருக்கிறது தெரியுமா? சாதாரணமாக பால் குடி மறந்து பெற்றோர்கள் செய்வதையெல்லாம் பார்த்து செய்கின்ற ஒரு சின்ன பிள்ளை இருக்கிறது அல்லவா, அந்த பிள்ளை சொல்லுகின்ற பதிலைத்தான் சொல்லுகிறார். உங்களுடைய வீட்டிலே இருக்கின்ற பிள்ளை தாய் தந்தைக்கு பக்கத்தில் இருந்து கொண்டு தொழுகிறது, அந்த பிள்ளை அழைத்து நீ ஏனப்பா ருக்கு செய்கிறாய் என்று கேட்டு பாருங்கள், நீ ஏனப்பா சுஜூது செய்கிறாய் என்று கேட்டு பாருங்கள். அந்த குழந்தை சொல்லுகின்ற பதில் என்ன தெரியுமா? பெற்றோர்கள் சொல்வதை பார்த்தேன், நானும் செய்கிறேன், பெற்றோர்கள் இப்படித்தான் செய்தார்கள், நானும் செய்கிறேன் என்று சொல்கிறது. அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த சின்ன பிள்ளை சொல்லுகின்ற அதே பதிலை தான் வயது முதிர்ந்த வயலுக்கு வந்த சிந்திக்கின்ற ஆற்றல் பெற்றிருக்கின்ற மனிதன் வயலுக்கு வந்தவர்கள் சொல்கிறார்கள் என்று சொன்னால் அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே என்ன காரணம்? இஸ்லாமிய மார்க்கம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய கட்டளை அல் குர்ஆனும் நபிகளாருடைய வாழ்க்கை வழிமுறை அல் சுன்னாவும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. எப்படி பாதுகாக்கப்பட்டது சகோதரர்களே? சஹாபாக்களுடைய தியாக வரலாற்றின் காரணமாக, அவர்கள் செய்த தியாகத்தின் காரணமாக, இஸ்லாத்துக்காக அவர்கள் பொறுத்து கொண்ட பொறுமையின் காரணமாக இஸ்லாமுடைய தூய்மையான வடிவத்திலே பாதுகாக்கப்பட்டு எங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கப்பட்டிருக்கிறது. ஆனால் எங்களுடைய நிலை என்ன தெரியுமா? இஸ்லாத்தை படிப்பது கிடையாது. குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் நாங்கள் செய்கின்ற வணக்கங்களுக்கு ஆதாரம் இருக்கிறதா என்று தேடி பார்ப்பது கிடையாது. ஏதோ எல்லோரும் செய்கிறார்கள், நாங்களும் செய்கிறோம் என்ற அடிப்படையில் முஸ்லிம் சமூகம் போய்கொண்டிருக்கிற இந்த சந்தர்ப்பத்திலே ஒரு ஹஜ்ரத் பேசுகிறார், ஒரு மௌலவி பேசுகிறார், கதைகளையும் கஸ்ஸாக்களையும் வரலாற்று செய்திகளையும் உட்டடித்து விட்டு போகிறார். முஸ்லிம் சமூகம் என்ன செய்கிறது? ஹஜ்ரத் அல்லவா பேசுகிறார், மௌலவி அல்லவா பேசுகிறார், அவரிடத்தில் நாங்கள் கேள்வி கேட்பதா என்ற அடிப்படையில் சொல்வதையெல்லாம் சொல்லுங்கள், நாங்கள் கேட்டுவிட்டு போகிறோம் என்கின்ற அடிப்படையில் முஸ்லிம் சமூகம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்திலே எங்கள் சிலரை புறக்கி எடுத்து நாங்கள் விரும்பியோ விரும்பாமலோ அல்லாஹ்வுடைய சத்தியத்தை படிக்கின்ற வாக்கியத்தை தந்திருக்கிறான் என்று சொன்னால் அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, எங்களோடு அல்லாஹ் இறக்கப்பட்டிருக்கிறான் என்பதை முதலாவது நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வை இறக்கவில்லை என்று சொன்னால் எவ்வளவோ தியாகம் செய்கிறார்கள், எவ்வளவோ கஷ்டப்படுகிறார்கள், எவ்வளவோ பொருளாதாரத்தை செலவழிக்கிறார்கள் இஸ்லாத்துக்காக, ஆனால் இஸ்லாத்திலே தெளிவு கிடைப்பது கிடையாது. சத்திய மார்க்கத்தை அதன் தூய்மையான வடிவத்தில் புரிந்து கொள்ளுகின்ற சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. ஆனால் அல்லாஹ் எங்களுக்கு செய்த பாக்கியம் என்ன தெரியுமா? எங்களோடு இறக்கப்பட்டதன் காரணமாக ஒரு ஹஸ்ரத்துடைய பேச்சை நீ கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஹஸ்ரத்து சொல்லுகின்ற பேச்சிலே குர்ஆன் ஹதீஸுக்கு நேர்பட்டதை நீ எடுத்துக்கொள் என்ற விளக்கத்தை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான் என்று சொன்னால் அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் எங்களோடு இறக்கப்பட்டிருக்கிறான் என்பதை முதலாவது நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அல்லாஹ் இறக்கப்பட்டு அவருடைய கருணையின் விளைவாக அவருடைய மார்க்கத்தை படிக்கின்ற சந்தர்ப்பத்தை எங்களுக்கு தந்திருக்கிறான். குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் ஒரு சில விடயங்களை படித்துக் கொள்ளுகின்ற பாக்கியத்தை ஒவ்வொரு வாரமும் எங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறான். அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களை, தவற விடாதீர்கள். ஏன் இதை நான் சொல்கிறேன் என்று சொன்னால், ஒவ்வொரு வாரமும் வருகின்ற பொழுது
சில கலைகளை காண முடியாது, சில மனிதர்களை காண முடியாது. வேலை கட்டி இருக்கிறதா, தொழில்துறவுகள் இருக்கிறதா? அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, மனிதன் என்றால் வேலை வெட்டி இருக்கத்தான் செய்யும், அவர்களுக்கு சோலைகள் இருக்கத்தான் செய்யும். வாரத்திலே ஒரு நாள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை படிப்பதற்கு ஒதுக்க முடியாது என்று சொன்னால், அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, எங்களிடத்திலே கொள்கையில் என்ன உறுதி இருக்கிறது? கொள்கையை நாங்கள் எந்த அளவுக்கு விளங்கி இருக்கிறோம்? அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் எங்களோடு இறக்கப்பட்டு இந்த சந்தர்ப்பத்தை தருகிறான். நாங்கள் தவற விடுவோமாக இருந்தால் நாங்கள் வணிகத்தை சந்திக்க வேண்டி வரும். இதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நாங்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே செய்கின்ற பொடுபோக்கு, சத்திய மார்க்கத்தை தூய்மையான வடிவத்தில் அறிந்து கொள்வதில் பொடுபோக்கு செய்வோம் என்றால், எங்களுடைய கண் முன்னே சத்தியத்திலிருந்து புரளுகின்ற வழி அல்லாஹ் காட்டி தருவான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எப்படி தெரியுமா சகோதரர்களே? நாங்கள் கொள்கையை பேசுவோம், நாங்கள் குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுபவர்கள் என்று பேசுவோம், ஆனால் எங்களுடைய பிள்ளைகளின் வாழ்க்கையிலே பார்க்க முடியாமல் போய்விடும். எங்களுடைய பிள்ளைகள் குர்ஆன் ஹதீஸுக்கு முரணான நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடியவர்களாக இருப்பார்கள். அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலை, இப்படிப்பட்ட ஒரு இழிவான நிலை எங்களுக்கு வந்துவிடக் கூடாது சகோதரர்களே. இன்றைக்கு முஸ்லிம் சமூகமாகிய நாங்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை தூய்மையான வழியிலே விளங்காததற்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? அல்லாஹ் அவர்களை மன்னிக்க வேண்டும், எங்களுடைய மூதாதையர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். ஏன் சகோதரர்களே? அவர்கள் இஸ்லாத்தை தேடி பார்க்கவில்லை, தேடி பார்ப்பதற்கான வழிகளும் அவர்களுக்கு வந்து சேரவில்லை. அவர்கள் வெறுமனை இஸ்லாம் என்றால் கட்டம் பாத்திகா கந்தூரி என்றுதான் விளங்கி வைத்திருந்தார்கள். அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, ஆனால் அவர்களுடைய முயற்சி இல்லாவிட்டாலும் அல்லாஹ் எங்களோடு இறக்கப்பட்டு தந்திருக்கிறான். நாங்கள் அதை சரியாக விளங்க முயற்சி செய்யாவிட்டால் எங்களுடைய பிள்ளைகளுக்கும் எங்களுடைய அடுத்த தலைமுறையினருக்கும் அதை கொண்டு போய் சேர்ப்பதற்கான முயற்சியில் ஈடுபடாவிட்டால் நிச்சயம் எங்களுடைய பிள்ளைகளே குர்ஆன் ஹதீஸுக்கு முரணான நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடிய ஒரு மோசமான நிலை வரும் என்பதை உள்ளத்திலே ஆழமாக நிறுத்திக் கொண்டு, அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, வாரத்துக்கு ஒரு விடுத்தம் அல்லாஹ் இறக்கப்பட்டு சத்திய மார்க்கத்தை தூய்மையான முறையிலே கேட்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருகிறான் என்றால் அதை தவறவிடக் கூடாது. நாங்கள் ஆசை ஆர்வத்தோடு வந்து கலந்து கொண்டு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை படிக்க வேண்டும். அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, அதைத்தான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இறைநேச செல்வர்களை பற்றி அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது, நபியே நீங்கள் சொல்லுங்கள், இபாதி வபஷிர் இபாதி அல்லதீன, நபியே என்னுடைய அடியார்களுக்கு நீங்கள் நன்மாராயம் சொல்லுங்கள், மறுமை பற்றி இருக்கிறது என்ற நற்செய்தியை சொல்லுங்கள். என்னுடைய அடியார்கள் யார்? அல்லதீன யஸ்தமிஊனல் கௌல, அவர்கள் சொல்லப்படுகின்ற செய்திகளை காது தாழ்த்தி கேட்பார்கள். அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, இது முதலாவது பண்பு சகோதரர்களே, சொல்லப்படுகின்ற செய்திகளை காது தாழ்த்தி கேட்க வேண்டும். இந்த இடத்திலே வாராந்தம் ஒரு பயான் நிகழ்ச்சி நடக்கிறது என்றால், குர்ஆன் ஹதீஸின் அடிப்படை ஆதாரத்தோடு இஸ்லாம் பேசப்படுகிறது என்று சொன்னால், நாங்கள் இறைநேச செல்வர்கள் என்றால் எங்களுக்கு வர வேண்டிய முதலாவது பண்பு என்ன தெரியுமா? சொல்லப்படுகிற செய்திகளை போய் கேட்போம், படிப்போம். இது முதலாவது வர வேண்டிய பண்பு சகோதரர்களே. இன்றைக்கு நிறைய பேரிடத்தில் இது கிடையாமல் இருக்கிறது, தேடி பார்ப்பதற்கும் கஷ்டமாக இருக்கிறது. அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே எங்களுக்குள் நாங்கள் இறைநேச செல்வர்கள் என்று சொன்னால் வளர்த்து கொள்ள வேண்டிய முதலாவது பண்பு, குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் மார்க்கம் பேசப்படுகிறதா போய் கலந்து கொள்வோம், சொல்லப்படுகிற செய்திகளை காது தாழ்த்தி கேட்போம். இரண்டாவது கடமை என்ன சகோதரர்களே? இறைநேச செல்வர்களுக்கு இருக்கின்ற இரண்டாவது பண்பு, ஃபயத்தபிஊன அஹ்ஸனஹு, சொல்லப்பட்ட செய்திகளை கேட்பார்கள், அதில் மிகச்சிறந்ததை வாழ்க்கையிலே அமல்படுத்துவார்களாம். அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைக்கு முஸ்லிம் சமூகத்தின் பண்பு என்ன தெரியுமா? ஹசரத் அல்லவா பேசுகிறார், மௌலவி அல்லவா பேசுகிறார், அவர் சொல்லிவிட்டால் சரி என்ற நிலையிலே தான் இருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான் தெரியுமா? சொல்லப்படுகிற செய்திகளை கேட்பார்கள், சொல்லப்பட்டதை எல்லாம் பின்பற்றுவார்கள் என்று சொல்லவில்லை. அல்லாஹ் சொல்கிறான், சொல்லப்பட்டதில் மிகச்சிறந்ததை பின்பற்றுவார்கள். அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, நான் பேசுகின்ற பேச்சிலே ஒரு மணித்தியாலமோ இரண்டு மணித்தியாலமோ 24 மணித்தியாலம் என்று வைத்துக் கொள்ளுங்கள், நான் பேசுகிறேன், என்னுடைய பேச்சுக்கு பெருமதி கிடையாது, என்னுடைய பேச்சுக்கு பெருமதி கிடையாது சகோதரர்களே. நான் பேசுகின்ற பேச்சிலே குர்ஆன் வசனங்களின் ஆதாரத்தோடு நபிகளாருடைய வாழ்க்கை வழிமுறைகளின் சான்றுகளோடு பேசுகின்ற பொழுது அதுதான் மிகச்சிறந்ததாக இருக்கப் போகிறது. ஏன்? அதைத்தான் நான் ஆரம்பத்திலே சொல்லி காட்டினேன். வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை, நடைமுறைகளில் மிகச்சிறந்தது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வழிமுறை. இந்த இரண்டின் அடிப்படையில் ஆதாரத்தோடு பேசப்படுகின்ற பொழுது அவைகளை செவிமடுப்போம், அவைகளை வாழ்க்கையிலே அமல்படுத்துவோம் என்றால் இது மறுமை வெற்றிக்குரிய இறைநேச செல்வர்களுக்குரிய பண்பு என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். எனவே அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த இடத்திலே நடக்கின்ற வகுப்புகளை நாங்கள் ஒரு தொடராக வந்து ஒரு சில விடயங்களை படித்து எங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்கு நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும். அடுத்த கட்டமாக நாங்கள் படித்தோம், வாழ்க்கையிலே அமுல்படுத்தினோம், முடிந்து விட்டதா சகோதரர்களே? கடமை ஒருபோதும் முடியாது. மூன்றாவது ஒரு கடமை இருக்கிறது, என்ன தெரியுமா? நபிகளாறு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பல்லிகு அன்னி வலவ் ஆயா, என்னை பற்றி உங்களுக்கு ஒரு செய்தி தெரிந்தாலும், நபிகளாரை பற்றி இஸ்லாத்தை பற்றி ஒரு செய்தி தெரிந்தாலும் அதை எத்தி வைத்து விடுங்கள் என்று சொன்னார்கள். அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த பொறுப்புணர்வு எங்களிடத்தில் இருக்க வேண்டும். நான் உண்மையான இறை விசுவாசி என்று சொன்னார், நான் உண்மையான முஸ்லிம் என்று சொன்னார், என்னிடத்தில் இருக்க வேண்டிய பொறுப்புணர்வு என்ன தெரியுமா? என்னுடைய ஒரு இஸ்லாமிய சகோதரன், ஒரு ஈமானிய உறவு, குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்று மாற்றமாக நடக்கிறார்கள் என்பதை எனக்கு விளங்கினார், எனக்குரிய கடமை என்ன தெரியுமா? நீ செய்வதை செய்துவிட்டு போவப்பா, எனக்கு ஒற்றுமைதான் தேவை என்று போகக்கூடாது. அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைய முஸ்லிம் சமூகம் அப்படித்தான் இருக்கிறது. எப்படி இருக்கிறார்கள்? எங்களுக்கு ஒற்றுமைதான் தேவை, எங்களுக்கு உறவுதான் தேவை, நீ வேண்டியதை செய்துவிட்டு போ என்று வேடிக்கை பார்க்கும் ஒரு சமூகமாக இன்றைய முஸ்லிம் சமூகம் இருக்கிறது. ஆனால் நபிகளார் என்ன சொன்னார்கள் தெரியுமா? உனக்கு என்னை பற்றி ஒரு செய்தி தெரிந்தாலும் அதை அடுத்தவர்களுக்கு எடுத்து சொல்லிவிடு, எத்தி நபிகளார் சொன்னார்கள். அல்லாஹ் அல் குர்ஆனில் என்ன சொல்கிறான் சகோதரர்களே? உண்மையான மூமின்கள், இறை விசுவாசிகளான ஆண்களும் இறை விசுவாசிகளான பெண்களும் சிலர் சிலருக்கு தோழர்களாம், சிலர் சிலருக்கு உதவியாளர்களாம். இதன் காரணமாக சகோதரர்களே, இதன் காரணமாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அல் முஃமினூன வல் முஃமினாத்து பஹதுஹும் அவுலியாவு பஹத், இறை விசுவாசிகளான ஆண்களும் இறை விசுவாசிகளான பெண்களும் சிலர் சிலருக்கு தோழர்கள். இதன் காரணமாக தெரியுமா? குடும்ப உறவை பாதுகாத்துக்கிறது இல்லை, தொழில்துறவுகளிலே ஈடுபடுகிறார்கள் என்பதற்காக இல்லை சகோதரர்களே. இரண்டு பண்பு, யர்முரூன பில் மஅரூஃப், நல்லதை எடுத்துச் சொல்லுகின்றார்கள், வயன்ஹவுன அனில் முன்கர், பாவத்தை விட்டும் தடுக்கிறார்கள். அதனால் தான் இரு உறவுகள் என்று ஒற்றுமையாளர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இஸ்லாமிய சகோதரர்களே, முஸ்லிம் சமூகம் தவறு செய்கின்ற பொழுது, குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமாக நடக்கின்ற பொழுது, எங்களுக்கு ஒற்றுமைதான் தேவை என்று நீ செய்வதை செய்துவிட்டு போ என்று நாங்கள் போவோமாக இருந்தால், குர்ஆன் சொல்லுகின்ற இறை விசுவாசிகளுக்குரிய பண்பை இழந்து விட்டோம் சகோதரர்களே. குர்ஆன் சொல்லுகின்ற இறை விசுவாசிகளுக்குள்ள பண்பை நாங்கள் இழந்து விட்டோம். எனவே நாங்கள் உண்மையான இறை விசுவாசிகள் என்று சொன்னார், உண்மையான மூமின்கள் என்று சொன்னார், நாங்கள் உண்மையான சகோதரத்துவத்தை கட்டிக்காக்கிறோம் என்று சொன்னார், எங்களிடத்திலே வர வேண்டிய பண்பு என்ன தெரியுமா? என்னுடைய சகோதரன் ஒரு ஈமானிய உறவுள்ளவன் தவறு செய்கின்ற பொழுது, பிழை செய்கின்ற பொழுது அவனுடைய கரத்தை பிடித்து தடுக்க வேண்டும். அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த பணியை நாங்கள் சரியாக செய்ய ஆரம்பித்து விட்டார், இந்த பணியை நாங்கள் சரியாக செய்ய ஆரம்பித்து விட்டார், எங்களை பூமாலை போட்டு வரவேற்க மாட்டார்கள், தஞ்சினத்தை தந்து படுக்க வைக்க மாட்டார்கள். அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த பணியை நாங்கள் சரியாக செய்கின்ற பொழுது எங்களை நோக்கி வரக்கூடியது என்ன தெரியுமா? எதிர்ப்புகள் வரும் சகோதரர்களே, ஊர் நீக்கம் வரும் சகோதரர்களே, சந்திக்க வேண்டிய பிரச்சனைகளை எல்லாம் சந்திக்க வேண்டி வரும். இதை செய்கின்ற பொழுது தெரியுமா? இதை செய்கின்ற பொழுது ஐந்து நேரம் தொழுது விட்டு போகிறோம், பிரச்சனை வராது சகோதரர்களே. நோன்பு பிடிக்கிறோம், பிரச்சனை வராது சகோதரர்களே. இன்ன பிற வணக்க வழிபாடுகளை நாங்கள் நாங்களே செய்துவிட்டு போகிறோம், பிரச்சனை வராது சகோதரர்களே. எப்பொழுது பிரச்சனை வரும் தெரியுமா? எப்பொழுது சோதனைகள் வரும் தெரியுமா? இந்த பண்பு இருக்கிறது அல்லவா? மூன்றாவது பண்பு, என்னை பற்றி உங்களுக்கு ஒரு செய்தி தெரிந்தாலும் அதை எத்தி வைத்து விடுங்கள் என்றால் நபிகளாய் சொன்னார்களே, அதை நாங்கள் சரியாக செய்கின்ற பொழுதுதான் எங்களுக்கு பிரச்சனை வர ஆரம்பிக்கும் சகோதரர்களே. அதைத்தான் அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது, வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக, இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், முழு மனித சமூகமும் நஷ்டத்திலே இருக்கிறது. உலகத்திலே அல்ல சகோதரர்களே, உலகத்திலே அல்ல, மறுமை நஷ்டத்தை பற்றி அல்லாஹ் பேசுகின்றான். முழு மனித சமூகமும் நஷ்டத்திலே இருக்கிறது. நான்கு பண்புகளை கொண்ட மனிதர்களை தவிர, நான்கு பண்புகளை கொண்ட மனிதர்களை தவிர, இல்லல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டார்கள். எப்படி ஈமான் தெரியுமா? சிறுக்கு கலக்காத ஈமான், வஅமிலு ஸாலிஹாத், ஸாலிஹான வணக்கம் செய்தார்கள். ஸாலிஹான வணக்கம் என்றால் என்ன சகோதரர்களே? பிதஅத்து கலக்காத வணக்கம், பிதஅத்து கலக்காத வணக்கம் செய்தார்கள். வதவாஸௌ பில் ஹக்கி, ஈமான் கொண்டார்கள், ஸாலிஹான வணக்கம் செய்தார்கள், சத்தியத்தை ஒருவர் ஒருவருக்கு இடையிலே பரிமாற்றம் செய்து கொண்டார்கள், சத்தியத்தை உபதேசம் செய்து கொண்டார்கள். அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, நான்காவது பண்பு தெரியுமா? பொறுமையையும் ஒருவருக்கு ஒருவர் பரிமாற்றம் செய்து கொண்டார்கள். என்ன சகோதரர்களை சொல்கிறது இந்த வசனம்? ஈமான் கொண்டு விஜயத்து கலக்காத சாலிஹான வணக்கம் செய்து சத்திய பிரச்சாரத்தையும் சரியாக செய்கின்ற பொழுது பிரச்சனைகள் வரலாம், அடிமுடிகள் வரலாம், ஊர் நீக்கம் வரலாம். இந்த நேரத்திலெல்லாம் ஒருவருக்கொருவர் பொறுமையாக இருக்க வேண்டுமா? பொறுமையாக இருப்பது என்றால் என்ன சகோதரர்களே? கொள்கையில உறுதியாக இருக்க வேண்டும். ஏசுகிறான் என்பதற்காக, ஊர் நீக்கம் செய்கிறான் என்பதற்காக, விம்பர் மேடைகளை பறிக்கிறான் என்பதற்காக, அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, கொள்கையிலே ஆட்டம் கண்டுவிடக் கூடாது, பொறுமையை இழந்து விடக் கூடாது. அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, பொறுமையாக இருப்பதென்றால் என்ன? நீ அடிக்கிற மாதிரி அடி அப்ப நான் எந்த பாட்டில் இருக்கிறேன் என்பது அல்ல சகோதரர்களே. அந்த பொறுமை இஸ்லாம் சொல்ல வரவில்லை. எந்த பொறுமை? நீ சொல்வதை சொல்லப்பா, நீ அடிக்கிற மாதிரி அடி அப்பா, நீ ஊர் நீக்கம் செய்கிறாயா? செய். நான் என்னுடைய கொள்கைகளை உறுதியாகத்தான் இருப்பேன், ஆட்டம் காண மாட்டேன். அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த நான்காவது பண்பிலே மூன்று பண்பையும் ஒரு அளவுக்கு செய்து கொண்டு வருகிறார்கள். ஈமான் சிறுக்கு கலக்காத ஈமானை பேசுகிறார்கள், பிதுரத்து கலக்காத சாலியான வணக்கத்தை பேசுகிறார்கள், சத்தியத்தை அடுத்தவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள். எதுவரைக்கும் தெரியுமா? பிரச்சனை வருகின்ற பொழுது அப்படியே மௌனியாகி விடுகிறார்கள். புரட்சனை வருகின்ற பொழுது எதற்கப்பா தேவையில்லாத வேலை, எல்லோரையும் கொண்டு செய்துவிட்டு போய்விடுவோமே என்று சமாளிப்பு செய்கின்ற ஒரு மோசமான நிலை வந்திருக்கிறது. அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த பண்பு எங்களிடத்தில் வருமாக இருந்தால், இந்த பண்பு எங்களிடத்திலே வருமாக இருந்தால், மறுமை வெற்றி கேள்விக்குறியாகி விடும் என்பதைத்தான் இந்த அத்தியாயம் சிறிய சூறா எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றது. அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே எங்களுக்குரிய வேலை என்ன தெரியுமா? இஸ்லாம் நான்கு பண்புகளை வளர்த்துக் கொள்ள சொல்கின்றது. ஒன்று, சிறுக்கு கலக்காத ஈமானை எங்களுக்குள் நாங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும். சிறுக்கு செய்யாத ஒரு சமூகத்தை கட்டி எழுப்ப வேண்டும். சாலியான வணக்கத்தை எங்களுக்குள் வளர்த்துக் கொள்ள வேண்டும். பிதத்து செய்யாத ஒரு சமூகத்தை கட்டி எழுப்ப வேண்டும். சத்தியத்தை பரிமாறிக்கொள்ளுகின்ற ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டும். சத்தியத்தை பரிமாறிக்கொள்ளுகின்ற பொழுது பிரச்சனைகள் வருகிறதா? அடிபுடிகள் வருகிறதா? ஊர் நீக்கம் செய்யப்படுகிறோமா? மிம்பர் மேடைகள் பறிக்கப்படுகிறதா? அந்த நேரத்தில் எல்லாம் கொள்கையை விட்டுக் கொடுக்காமல், என்னுடைய கொள்கையில் நான் உறுதியாக இருப்பேன் என்று பொறுமை சாலிகளாக, கொள்கையிலே உறுதியோடு இருக்கின்ற ஒரு சமூகமாக நாங்கள் இருக்க வேண்டும் என்பதைத்தான் நான்கு பண்புகளை இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. எனவே அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைக்கு நான் உங்களுக்கு முன்னால் பேசப் போவது இந்த நான்காவது பண்பை தான். நான்காவது பண்பு எது? கொள்கையிலே உறுதியாக இருக்க வேண்டும். அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, கவலை என்ன தெரியுமா? ஆச்சரியம் என்ன தெரியுமா? இஸ்லாத்தை வேகமாக பேசுகிறார்கள், இஸ்லாத்தை ஆர்வத்தோடு பேசுகிறார்கள். குடும்பத்திலிருந்து எதிர்ப்பு வருகிறது, மனைவியின் பக்கத்தில் எதிர்ப்பு வருகிறது, பெற்றோரின் பக்கத்தில் எதிர்ப்பு வருகிறது, ஊர் மக்களுடைய பக்கத்தில் எதிர்ப்பு வருகிறது. அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களை, எதிர்ப்பு வருகின்ற பொழுது வேண்டாம் அப்பா, பிரச்சனை வேண்டாம், எல்லோரும் செய்வதை செய்துவிட்டு போகட்டும் என்று ஆமாசாமி போடுகின்ற மோசமான நிலை ஏற்பட்டிருக்கிறது. அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களை, சுபியானு தகவி ரதியல்லாஹு நபிகளாரிடத்திலே வருகிறார்கள், நபிகளாரிடத்திலே வருகிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு நீங்கள் ஒரு விடயத்தை சொல்லித்தர வேண்டும். அந்த விடயத்தை நான் வேறு யாரிடத்திலும் கேட்டிருக்க கூடாது. உங்களுக்கு பின்னால் யாருமே அந்த அறிவுரை எனக்கு சொல்லக்கூடாது. அப்படிப்பட்ட அறிவுரை எனக்கு சொல்லித்தாருங்கள் என்று கேட்ட பொழுது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்தார்கள் தெரியுமா? குல் ஆமந்து பில்லாஹி சும்மா ஸகிம். ஆமந்து பில்லாஹி என்று சொல். அல்லாஹ்வை நான் ஏற்றிருக்கிறேன், நான் ஒரு மூமின் என்று சொல்லிவிட்டு அதிலே நீ உறுதியாக இரு என்று சொன்னார்கள், அதிலே நீ நிலைத்திரு என்று சொன்னார்கள். எந்த பிரச்சனை வந்தாலும், என்ன சங்கடத்துக்கு முகம் கொடுத்தாலும் அந்த கொள்கையை விட்டுவிடாதே, கொள்கையிலே உறுதியாக இரு என்று சொன்னார்கள். அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் அல் குர்ஆனில் என்ன சொல்கிறான் தெரியுமா? இன்னல்லதீன காலூ ரப்புனல்லாஹ், அல்லாஹ்தான் எங்களை படைத்த நாயன் என்று சொல்லிவிட்டு, அல்லாஹ்தான் எங்களை படைத்த நாயன் என்று சொல்லிவிட்டு சும்மா ஸகாமு, பிறகு அந்த கொள்கையிலே உறுதியாக இருக்கிறார்கள், விட்டுக் கொடுக்க மாட்டார்கள், சமாளிப்பு செய்ய மாட்டார்கள். அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, அப்படி உறுதியாக இருந்தார்கள் என்று சொன்னார். தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, அவர்களுடைய மரணத்தருவாயிலே, அவர்கள் மரணத்தருவாயிலே இருக்கின்ற பொழுது ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் இறங்குவார்கள். கருணை காட்டி உயிரை கைப்பற்றுகின்ற மலக்குமார்கள் அவர்களிடத்தில் இறங்கி என்ன சொல்வார்கள் தெரியுமா? கவலைப்படாதீர்கள், கவலைப்படாதீர்கள், பயப்படாதீர்கள், உங்களுக்கு வாக்களித்த சுவனம் இருக்கிறது என்று நன்மாயாளன் சொல்வார்கள் என்று அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். யாருக்கு சகோதரர்களை இந்த பாக்கியம்? அல்லாஹ்வை நம்பினோம் என்று சொல்லிவிட்டு நீங்கள் செய்வதையெல்லாம் செய்யுங்கள் என்று சிறுக்கையும் பார்க்கிறார்கள், விதேசத்தையும் பார்க்கிறார்கள். அவர்களுடைய ஈமான் உசும்புவது கிடையாது, அவர்களுடைய ஈமான் அதிர்ச்சி அடைவது கிடையாது. எதை பார்க்கின்ற பொழுது? சிறுக்கை பார்க்கின்ற பொழுது, விதேசத்தை பார்க்கின்ற பொழுது உள்ளத்தில் எந்த விதமான கசப்புணர்வும் வருவது கிடையாது, எந்த விதமான வெறுப்புணர்வும் கிடையாது. சமாளித்து போகிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு இந்த பாக்கியம் கிடைக்காது சகோதரர்களே. யாருக்கு இந்த பாக்கியம் கிடைக்க போகிறது? அல்லாஹ்தான் என்னை படைத்த இறைவன் என்று சொல்லிவிட்டு கடைசி மூச்சு வரையிலே அந்த கொள்கையிலே உறுதியாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு மலக்குமார்களுடைய நன்மாராயன் இருக்கிறது என்ற செய்தி அல்லாஹ் சூரத்துல் புஸ்ஸிரத்திலே சொல்லி காட்டுகின்றான். அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, இப்பொழுது நாங்கள் சிந்தனை செய்து பார்ப்போம். நான் சொல்லுகின்ற வசனங்கள் எல்லாம் கொள்கையைத்தான் சொல்லும், கொள்கையைத்தான் சொல்லும். நான் கடைசியிலே ஒரு சில விளக்கங்கள் இருக்கின்றன, அதை நான் கடைசியிலே சொல்லுகின்றேன். அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போன்ற இன்னொரு இடத்திலே சொல்லி காட்டுகிறான் பாருங்கள். சூரத்துல் அஹ்காபிலே சொல்லுகின்ற பொழுது இன்னல்லதீன காலூ ரப்புனல்லாஹ், எங்களை படைத்தவன் அல்லாஹ் என்று சொல்லிவிட்டு சும்மஸ்தகாமு, அந்த கொள்கையிலே அவர்கள் உறுதியாளர்களாக இருந்தால் ஃபலா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன், அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள், அவர்களுக்கு மறுமை நாளில் எந்த அச்சமும் கிடையாது என்று அல்லாஹ் நன்மாரா சொல்லி காட்டுகின்றான். எனவே அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, எங்களுக்கு தேவைப்படுவது என்ன தெரியுமா? கொள்கையை பேசுவது மட்டுமல்ல, கொள்கையை பேசுவது மட்டுமல்ல. அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, எந்த இடத்துக்கு சென்றாலும் எந்த நிலையை சந்தித்தாலும் கொள்கையிலே ஆட்டம் கண்டுவிடக் கூடாது, கொள்கையை விட்டுவிடக் கூடாது. கொள்கை என்று சொல்லுகின்ற பொழுது அல்லாஹ்வுடைய கட்டளை என்று சொல்கிறோம். அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதன் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்கிறான். வணக்க வழிபாடுகளுக்கு சொந்தக்காரன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று ஏற்றுக்கொள்கிறான். இது கொள்கையின் முதலாவது பகுதி சகோதரர்களே. இரண்டாவது பகுதி முஹம்மது ரசூலுல்லாஹ், முஹம்மது என்பவர் அல்லாஹ்வுடைய தூதர் என்பது. அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, முஹம்மது அல்லாஹ்வுடைய தூதர் என்றால் என்ன, அந்த பதம் என்ன சொல்கிறது? அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைக்கு நிறைய முஸ்லிம்களிடத்திலே போய் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்கிறீர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது என்று சொல்கிறீர்களே, என்ன விளக்கம் என்று கேட்டால் தெரியாது. அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, முதலாவது பகுதியை பாருங்கள். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? வணக்க வழிபாடுகளுக்கு தகுதியானவன், வணக்க வழிபாடுகளுக்கு சொந்தக்காரன், அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று சொல்லிவிட்டு முஹம்மது அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொன்னால் என்ன சகோதரர்களே அர்த்தம்? அல்லாஹ்வை எப்படி வணங்க வேண்டும் என்று காட்டி தருகின்ற அதிகாரம் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மதுக்கு இருக்கிறது என்பது அர்த்தம். அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டோம், நினைத்ததை எல்லாம் செய்வோம், நல்லது என்று பட்டதை எல்லாம் செய்வோம் என்றால் எதற்கு சகோதரர்களே அல்லாஹ்வுடைய தூதர், எதற்கு முஹம்மது அல்லாஹ்வுடைய தூதராக அனுப்பப்பட வேண்டும்? முஹம்மது அல்லாஹ்வுடைய தூதர் என்றால் என்ன அர்த்தம்? வணக்க வழிபாடுகளுக்கு சொந்தக்காரன் அல்லாஹ் என்றால் அல்லாஹ்வை எப்படி வணங்க வேண்டும் என்பதை காட்டி தருகின்ற பொறுப்பை அல்லாஹ் முஹம்மதுடைய கையிலே கொடுத்திருக்கிறான் என்று நம்ப வேண்டும். இந்த கொள்கையிலே உறுதியாக இருக்க வேண்டும். அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த கொள்கையிலே உறுதி இல்லாமல் நீங்கள் செய்யுங்கள் அப்பா, நான் சும்மா இருக்கிறேன் என்று போய்விட்டால் அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, கொள்கை ஆட்டம் கண்டிருக்கிறது என்பது அர்த்தம், கொள்கையிலே ஓட்டை விழுந்திருக்கிறது என்பது அர்த்தம். அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, நபிகளாறு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்தோழர்களை பார்த்து ஒரு கட்டத்திலே சொல்கிறார்கள், ஒரு விடயத்தை அறிந்து கொள்ளுங்கள், ஒரு விடயத்தை அறிந்து கொள்ளுங்கள், அன்னஹுலை யஜ்வாஹதும் மின்கும் பிஅமலிஹி, மறுமை நாளையிலே கியாமத்து நாளையிலே அவரவர்கள் செய்கின்ற வணக்க வழிபாடுகளை வைத்து நரகத்திலிருந்து விடுதலை பெறுவார்கள் என்று நம்ப வேண்டாம் என்று சொன்னார்கள். என்ன சொன்னார்கள் தெரியுமா? அவரவர்கள் செய்கின்ற வணக்க வழிபாடுகளை வைத்து நரகத்திலிருந்து பாதுகாப்படைந்து கொள்ளலாம் என்று நம்ப வேண்டாம் என்று சொன்னார்கள். அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, நபித்தோழர்கள் கேட்கிறார்கள் அல்லாஹ்வின் தூதரே, வலா அன்சையா ரசூலல்லாஹ், உங்களுக்கும் இதுதானா கதி? நீங்கள் செய்கின்ற வணக்க வழிபாடுகளும் நரகத்திலிருந்து உங்களை தூரப்படுத்தி சுவனத்துக்குள் நுழைவிக்காதா என்று கேட்ட பொழுது நபிகளார் சொன்னார்கள், நானும் அப்படித்தான், இல்லா யத்தகம் மதனி அல்லாஹு பிரஹ்மதி, ஆனாலும் அல்லாஹ் அவனுடைய அருளை கொண்டு அவனுடைய ரஹ்மத்தை கொண்டு என்னை போற்றிக் கொண்டான் என்று சொன்னார்கள். அதன் காரணமாக நான் சுவனம் நுழைகிறேன், நீங்கள் செய்கின்ற வணக்க வழிபாடுகளை மாத்திரம் வைத்து சுவனம் நுழைய முடியாது என்று சொல்லிவிட்டு நபிகளார் என்ன சொன்னார்கள் தெரியுமா? அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை சந்தித்து சம்பாதிக்க வேண்டுமா? சுவனத்துக்கு இட்டுச் செல்லக்கூடிய வணக்க வழிபாடுகளை எங்களுக்குள் நாங்கள் உருவாக்கிக் கொள்ள வேண்டுமா? நபிகளார் இரண்டு அடிப்படைகளை சொன்னார்கள், நபிகளார் இரண்டு வழிமுறைகளை சொன்னார்கள். வலாக்கு சத்திது வகாரிபு என்று சொன்னார்கள், சத்திது வகாரிபு என்று சொன்னார்கள். சத்திது என்றால் என்ன சகோதரர்களே அர்த்தம்? நீ செய்வதை சரியாக செய் என்பது அர்த்தம். சத்திது என்றால் என்ன தெரியுமா சகோதரர்களே? ஒருவன் தன்னுடைய ஈட்டியை வைத்து குறிபார்க்கிறான், ஒரு பொருளை வேட்டையாடுவதற்காக வேண்டி ஈட்டியை வைத்து குறிபார்க்கிறான் அல்லவா, இவ்வளவு நேராக குறிபார்ப்பானோ அதுபோன்று வணக்கம் செய்ய வேண்டுமா? நபிகளார் எப்படி செய்தார்கள் என்பதை சரியாக பார்த்து செய்ய வேண்டுமா? நாங்கள் நினைத்ததை எல்லாம் வணக்கம் என்று செய்துவிட்டால் அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்காது, ஒருவன் தன்னுடைய ஈட்டியினூடாக வேட்டையாடுகின்ற பொருளுக்கு எப்படி சரியாக குறிபார்ப்பானோ அதுபோன்று வணக்க வழிபாடுகளை நபிகாருடைய சுண்ணாவிற்கு பார்த்து செய்ய வேண்டும் என்று முதலாவது அடிப்படை சொன்னார்கள். இரண்டாவது அடிப்படை என்ன தெரியுமா? வகாரிபோ என்று சொன்னார்கள். செய்யக்கூடியதை நடுநிலைமையாகவும் உறுதியாகவும் செய்ய என்று சொன்னார்கள். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைக்கு கொள்கையை வாய்ப்பிழக்க பேசுகிறோம், நாளைக்கு கொள்கைக்கு மாற்றமானதை செய்கிறோம். சீதனம் அறம் என்று பேசுகிறோம், குடும்பத்திலே திருமணம் என்றால் சீதனத்துக்கு வக்காலத்து வாங்குகிறோம். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, நடக்கிறதா இல்லையா? வட்டி ஹராம் என்று பேசுகிறோம், கொள்கையிலே உறுதியாக இருக்க வேண்டும், தனக்கு தேவை என்று வருகின்ற பொழுது வட்டியிலே கை வைத்துக் கொள்கிறோம். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இது காரிபு நபிகளார் சொன்னார்கள், செய்வதை சரியாக செய்ய வேண்டும், நடுநிலையாகவும் உறுதியாகவும் செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே மறுமைக்கு இட்டு செல்லுகின்ற வணக்க வழிபாடுகளை எங்களுக்குள் நாங்கள் உருவாக்கிக் கொள்ள வேண்டுமா? இந்த இரண்டு அடிப்படை. ஒன்று, நபிகளார் செய்ததை போன்று சரியாக செய்ய வேண்டும். இரண்டாவது, நாங்கள் குண்ட கொள்கையில் உறுதியாக இருந்து கொண்டு அந்த காரியத்தை செய்ய வேண்டும். சந்தர்ப்பத்துக்கு ஏற்ப ஏற்ப மாற்றி மாறி நாங்கள் செய்வோமாக இருந்தால் இந்த வணக்க வழிபாடு எங்களை மறுமை வெற்றிக்கு இட்டு செல்லாது என்பதைத்தான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள். இது முஸ்லிமிலே ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்பான இஸ்லாமிய சகோதரர்கள், இந்த அடிப்படையை நாங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அன்பான இஸ்லாமிய சகோதரர்கள், வணக்க வழிபாடுகளை பொறுத்தவரையில் அதிலே ஒரு மனிதன் உறுதியாக இருக்க வேண்டும். செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகளிலும் அவன் தொடர்ச்சியாகவும் உறுதியாகவும் இருக்க வேண்டும். தொழுகிறோமா? தொழுகை எந்த சந்தர்ப்பத்திலும் விடக்கூடாது. எந்த நாட்டுக்கு பயணிக்கலாம் சகோதரர்களே, எந்த இடத்துக்கு போகலாம், எங்கே சென்றாலும் அவன் தொழுகையிலே உறுதியாக இருக்க வேண்டும். இது வணக்க வழிபாடாக இருந்தாலும் கொள்கையோடு சம்பந்தப்பட்ட விடயம். ஊரில் இருக்கின்ற பொழுது தொழுகிறான், ஊருக்கு வெளியே போனால் தொழுகை கிடையாது. ஊரில் இருந்தால் தொழுகை, பயணத்திலே போனால் தொழுகை இல்லை என்றால் அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, இவன் கொள்கையிலே உறுதி இல்லை என்பது அர்த்தம். அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, சில மனிதர்களை பார்க்கிறோம், எங்கெங்கோ சென்று கொள்கையை உணர்த்து பேசுகிறார்கள், ஊருக்குள் வந்தால் கொள்கை கிடையாது. என்ன சகோதரர்களை காரணம்? கொள்கையை பேசுவாராம், ஊருக்குள் ஒற்றுமை தேவை அல்லவா? எங்களுக்கு கொள்கை அவசியம் கிடையாது. அன்பா இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படி பேசுபவர்களை நாங்கள் பார்க்கிறோம். பாலையில கொள்கையை பேசுவார்களாம், வீட்டுக்குள் கொள்கையை பேச மாட்டார்களாம். என்னவா, மனைவியோடு பிரச்சனை வந்து விடுமாம். அன்பா இஸ்லாமிய சகோதரர்களே, இதுவெல்லாம் நாங்கள் கொள்கையிலே உறுதி இல்லை என்பதற்கு மிகப்பெரிய அடையாளமாக இருக்க போகிறது. அன்பா இஸ லாமிய சகோதரர்களே, ஊருக்குள் இந்த பெரிய தாடி இருக்கிறது, ஊருக்குள் இந்த முகத்திலே தாடி இருக்கிறது. என்னவா, நபிகளா தாடி வைத்தார்களாம், சுண்ணாவை செய்வது கட்டாயமாம். அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, பிரச்சனை இல்லை, சுண்ணாவை செய்வது கட்டாயம். ஊருக்கு வெளியே போனால் அல்லது வெளிநாட்டுக்கு பயணித்து விட்டால் தாடியை வலிப்பாராம். அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைக்கு நிறைய பேரை நாங்கள் பார்க்கிறோம். என்ன சகோதரர்களை நடந்து விட்டது? நபிகளாருடைய சுண்ணா தாடி என்பதில் அவர் உறுதியாக இருக்கவில்லை, அதனால் சந்தர்ப்பத்துக்கு ஏற்ப தன்னுடைய கொள்கையை மாற்றிக் கொள்ளுகின்றார். அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, உலமாக்களை பார்க்க முடியும். உலமாக்கள் யார்? மார்க்கத்தை காக்கின்ற காவலாளிகள். வேலையே பயிரை மேய்கிறது என்று சொல்வார்கள். அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, ஊருக்குள் இருக்கின்ற பொழுது கூட்டு துவாவையும் செய்வார்கள், விஜயத்தையும் செய்வார்கள். ஊருக்கு வெளியே போய் ஒரு தொகுதியின் இடம்தான் கிடைத்தது என்று சொன்னால் அங்கே சென்று குர்ஆன் ஹதீஸை பேசுவார்களாம். அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, அப்படிப்பட்டவர்களும் இருக்கிறார்கள். அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், இதை நான் ஒரு மாற்றமாக சொல்கிறேன். சில அறிஞர்கள் என்று சொல்பவர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் கூட்டுதுவா சுண்ணத்து என்று பேசுவார்கள், குனூத்து கட்டாயம் என்று பேசுவார்கள். ஆனால் சல்லிக்காக வேண்டியும் பொருளாதாரத்தை திரட்டிக் கொள்வதற்காக வேண்டியும் வேறு ஒரு இடத்துக்கு சென்று விட்டால் அல்லது நிம்பரு கிடைக்க வேண்டும் என்பதற்காக தொகுது பள்ளி அல்லவா, எனவே கூட்டுதுவா தேவையில்லை. அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படியெல்லாம் கொள்கையை சந்தர்ப்பத்துக்கேற்ப மாறி மாறி செய்பவர்களை எல்லாம் சாதாரணமாக நாங்கள் பார்க்கிறோம் என்று சொன்னால் அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவை பயந்து கொள்ள வேண்டும், அல்லாஹுவை பயந்து கொள்ள வேண்டும். முதலாவது ஒரு மனிதனுக்கு தேவைப்படுவது நான் பேசுகின்ற கொள்கையிலே எந்த சந்தர்ப்பத்திலும் உறுதியாக இருப்பதுதான். சகோதரர்களே, நான் இந்த அப்பூர்வை பிரதேசத்துக்கு வந்தால் குர்ஆன் ஹதீஸ் என்று பேசுகிறேன், சிறுக்கு விஜயத்தை கண்டித்து பேசுகிறேன். அதே நேரத்தில் ஒரு பொது மிம்பர் மேடை கிடைக்கிறது, பொது மிம்பர் மேடையிலே பயன் பண்ணுகின்ற சந்தர்ப்பம் கிடைக்கிறது, தொழுவிக்கின்ற சந்தர்ப்பம் கிடைக்கிறது, தொழுது விட்டு துவாவை ஓதிவிட்டு வருகிறேன். அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, கூட்டு துவா விஜயத்தில் என்று பேசிவிட்டு சந்தர்ப்பத்துக்கு ஏற்ப கூட்டு துவாவை ஓதுகின்ற மார்க்க காவலாளிகளை பார்க்க முடியும். அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, இதுவெல்லாம் கொள்கையிலே உறுதியில்லை என்பது ஒரு பக்கம். மாதிரி கொள்கை பேசுபவர்களுக்கெல்லாம் மறுமை நாளையிலே வெற்றி கிடைக்காது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, கொள்கையை பேசுகின்ற நாங்கள் அந்த கொள்கையிலே தெளிவாகவும் அந்த கொள்கையிலே உறுதியாகவும் இருக்கின்ற ஒரு கடமை இருக்கிறது என்பதை நாங்கள் முதலாவது விடயமாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த சந்தர்ப்பத்திலே நான் முக்கியமாக சொல்ல வேண்டிய விடயம் என்னவென்றால், கொள்கையிலே உறுதியாக இருக்க வேண்டும் என்று பேசுகின்ற பொழுது அடுத்தவர்களை எதிர்க்க வேண்டுமா, அடுத்தவர்களோடு சண்டை பிடிக்க வேண்டுமா? அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, ஏன் இந்த அடிப்படையை நான் சொல்கிறேன் என்று சொன்னால், இன்றைக்கு எங்களுக்குள் இருக்கின்ற ஒரு சில அமைப்புகள், நாங்களும் கொள்கையை பேசுகிறோம், நாங்களும் இஸ்லாமிய அமைப்பு என்று சொல்லக்கூடிய ஒரு சில ஜமாத்துகள் என்ன செய்கிறது தெரியுமா, ஒரு காலத்தில் அடி வாங்கினார்கள், ஒரு காலத்தில் ஊர் நீக்கம் செய்யப்பட்டார்கள், இன்றைக்கு என்ன செய்கிறார்கள் தெரியுமா, ஒற்றுமை என்று பேசிக்கொண்டு, ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று பேசிக்கொண்டு, கொள்கையிலே சமாளிப்பு செய்துதான் ஒற்றுமை பேச வேண்டும் என்று போகின்ற ஒரு மோசமான நிலை ஏற்பட்டிருக்கிறது. அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, ஒற்றுமைக்கும் கொள்கையிலே சமாளிப்பு செய்வதற்கும் எந்த தொடர்பும் கிடையாது சகோதரர்களே. கொள்கையிலே உறுதியாக இருந்து கொண்டு ஒரு மனிதனால் ஒற்றுமையாக இருக்க முடியும், முடியாத நபிகரார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி வாழ்ந்து காட்டினார்கள்? மக்கா முஷ்ரிக்குகளோடு நபிகார் ஒப்பந்தம் செய்யவில்லையா? செய்தார்கள். செய்த ஒப்பந்தத்தை இன்றைக்கு காட்டிக்கொண்டு நபிகளால் உதவிய உடன்படிக்கையில் ஒப்பந்தம் செய்தார்களாம் என்று சொல்லி சொல்லி முஸ்லிம்களை வழிகெடுக்கின்ற காட்சிகளை நாங்கள் பார்க்கிறோம். நபிகளார் மக்கா முஸ்லிம்களோடு உடன்படிக்கை செய்து கொண்டதுமே ஆனால் கொள்கையிலே விட்டுக் கொடுக்கவில்லை, கொள்கையிலே விட்டுக் கொடுக்கவில்லை. இஸ்லாமிய சகோதரர்களே, நிறைய எடுத்துக்காட்டுகளை காட்ட முடியும். உதாரணத்துக்காக ஒரு சிலரை சொல்கிறேன் சகோதரர்களே. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய தந்தை அபூ தாலிப் மரணப்படுக்கையிலே இருக்கிறார்கள். நபிகளார் நோய் விசாரிக்க போகவில்லையா? நபிகளால் நோய் விசாரிக்க போகவில்லையா? இன்றைக்கு நாங்கள் என்ன பேசுகிறோம்? எல்லாத்தோடும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு கொள்கை எப்படி போனாலும் பரவாயில்லை, எனக்கு ஒற்றுமை தான் தேவை என்று போகின்ற காட்சிகளை பார்க்கிறோம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொள்கையை விட்டுவிட்டு நோய் விசாரிக்க போகவில்லை. நபிகளார் தன்னுடைய பெரிய தந்தையை நோய் விசாரிக்க சென்றார்கள். எப்படி போனார்கள் தெரியுமா? பெரிய தந்தையை பார்த்து சொன்னார்கள், பெரிய தந்தை அவர்களே, அபூ தாலிப் அவர்களே, லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லுங்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லுங்கள். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, பாருங்கள், ஒற்றுமையை பாருங்கள். மாற்று மதத்திலே இருக்கிறார், முஷ்ரிக்காக இருக்கிறார், தன்னுடைய குடும்ப உறவுதான். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, சேர்ந்து போனார்கள், கொள்கையை விட்டு விட்டார்களா? கொள்கையை தூக்கி எறிந்து விட்டு எனக்கு உங்களுடைய உறவுதான் தேவை, என்னுடைய பெரிய தந்தை அல்லவா நீங்கள், நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் மரணித்து போங்கள், அப்படியே நபிகளால் சேர்ந்து போனார்கள். இன்றைக்கு அப்படித்தானே ஒப்பந்தம் செய்கிறோம்? ஒரு பள்ளியோடு சேர்ந்து போக வேண்டுமோ? எப்படி ஒப்பந்தம்? நீங்கள் செய்வதை செய்யுங்கள், நிர்வாகத்தில் மாத்திரம் நாங்கள் இருக்கிறோம். அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படி கொள்கையை விட்டு கொடுத்து ஒப்பந்தம் செய்வதை இஸ்லாம் விரும்பவில்லை. இப்படி செய்தால் அது மறுமை வெற்றியை கேள்விக்குறியாக்கிவிடும். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரிய தந்தையை நோய் விசாரிக்க சென்றார்கள், கொள்கையை தான் முதன்மையாக வைத்தார்கள். அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு யூத சிறுவனை நோய் விசாரிக்க சென்றார்கள். யூதர்கள் என்றால் இஸ்லாத்தின் விரோதிகள் தான், ஆனால் நபிகளால் சேர்ந்து போனார்கள், அவர்களோடு கொள்கையை விட்டு விட்டால் சேர்ந்து போனார்கள். இல்லை சகோதரர்களே, கொள்கையிலே சமாளிப்பு செய்து கொண்டா போனார்கள். இல்லை சகோதரர்களே, கொள்கையை சரியாக சொல்லிக் கொண்டு போனார்கள். எப்படி போனார்கள் தெரியுமா? யூத சிறுவனை நோய் விசாரிக்க செல்லுகின்றார்கள். நோய் விசாரிக்க சென்றிடத்தில் நபிகளால் என்ன சொன்னார்கள்? ஏ சிறுவனே, நீ அல்லாஹுவை அல்லாஹுடைய தூதராக என்னை ஏற்றுக்கொள் என்று சொன்னார்கள். அந்த சிறுவன் என்ன செய்கிறார்? தன்னுடைய தந்தையின் முகத்தை பார்க்கிறார். தந்தை என்ன சொன்னார்? நீ கட்டுப்படி என்று சொன்னார். அந்த சிறுவன் நபிகளாரை அல்லாஹ்வுடைய தூதராக ஏற்றுக்கொண்டு இஸ்லாத்திலே மரணிக்கிறார். அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களை, நபிகளார் மாற்று மதத்தவர்களை நோய் விசாரிக்க போனார்கள். கொள்கையை ஒரு பக்கத்திலே வைத்துவிட்டு நீங்கள் செய்வதை செய்யுங்கள், எங்களுக்கு சமாளிப்பு தேவை என்று போகவில்லை, கொள்கையை பேசிக் கொண்டு போனார்கள். அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே எங்களுக்குரிய கடமை என தெரியுமா? கொள்கையிலே உறுதியாக இருக்க வேண்டும். உறுதியாக இருந்து கொண்டுதான் அடுத்தவர்களோடு ஒற்றுமை பேண வேண்டுமே தவிர, கொள்கையை ஒரு பக்கத்திலே தூக்கி வைத்துவிட்டு ஒற்றுமை பேசுவோமாக இருந்தால் அது வழிகட்டுக்குரிய அடையாளம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பின்னால் நான் சொல்கிறேன் சில ஹதீஸுகளை, அப்பொழுது நீங்கள் பதிவு செய்து கொள்ளுங்கள். இன்றைக்கு என்ன கேட்கிறார்கள் தெரியுமா? முஸ்லிம்களோட அளவா நாங்கள் தவா செய்கிறோம், முஸ்லிம்களோட அளவா நாங்கள் தவா செய்கிறோம், சமாளிப்பு செய்துதானே போக வேண்டும். இஸ்லாமிய சகோதரர்களே, யாரு சொன்னது? முஸ்லிம்களோடு தவா செய்தால், முஸ்லிம்களோடு பிரச்சாரம் செய்தால் சமாளிப்பு செய்து போக வேண்டும் என்று யார் சொன்னது? அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்கிறான், சூரா யூசுஃபிலே சொல்லி காட்டுகிறான், முஸ்லிம்கள் அவர்களில் நிறைய பேர் அல்லாஹ்வை நம்புகிறார்கள், யார் அல்லாஹ்வை நம்பினால் யார் அல்லாஹ் சொல்லுகின்ற வார்த்தை வமா யுமினு அக்ஸருஹும் பில்லாஹி இல்லா வஹும் முஷ்ரிகூன் அவர்கள் நிறைய பேர் அல்லாஹ்வை நம்பி இருக்கிறார்கள் மூமின்கள் தான் ஆனால் அவர்களுக்குள் சிறுக்கு கலந்திருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான் இஸ்லாமிய சகோதரர்களே இது யாரை பார்த்து சொல்கிறது அல்லாஹ்வை நம்பி ஒரு கூட்டத்தை பார்த்து தான் சொல்கிறது அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே நீங்கள் செய்கிற சிறுக்கை செய்யுங்கள் நாங்கள் மூமின்களாக இருப்போம் என்று இஸ்லாம் சொல்ல சொல்கிறது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான ஒரு அடிப்படையை சொன்னார்கள் தெரியுமா மன்ரா மின்கும் முன்கரன் மூன்று அடிப்படையை சொன்னார்கள் சகோதரர்களே தன்னுடைய ஈமானை வெளிப்படுத்தி காட்டுவதற்கு தன்னிடத்தில் இருக்கின்ற ஈமானி உணர்வை வெளிப்படுத்தி காட்டுவதற்கு நபிகளார் மூன்று அடிப்படைகளை சொன்னார்கள் மன்ரா மின்கும் முன்கரன் உங்களிலே ஒரு பாவத்தை காணுகின்றார் உங்களிலே ஒருவர் ஒரு தவறை காணுகின்றார் என்ன செய்ய வேண்டும் தன்னுடைய கரத்தினால் தடுக்க வேண்டும் அதிகாரம் இருந்தால் கரத்தினால் தடுக்க வேண்டும் குடும்பத்தின் தலைவராக இருக்கிறார் மனைவி குருவானதை சுக்குமுரணாக நடக்கிறார் கையினால் தடுக்க முடியாத கையினால் தடுக்க வேண்டும் பிள்ளை தவறு செய்கிறது கையினால் தடுக்க வேண்டும் பள்ளி நிர்வாகத்தின் தலைவராக இருக்கிறேன் பள்ளிக்குள் குருவானதை சுக்குமுரணாக நடக்கிறது என்ன செய்ய வேண்டும் கையினால் தடுப்பதற்கான முயற்சி செய்ய வேண்டும் பள்ளி ஹசரத் என்னுடைய தலைமைக்கு கீழாக இருக்கின்ற பள்ளியிலே ஹசரத் என்ன செய்கிறார் குருவானதிக்கு முரணாக நடக்கிறார் அந்த ஹசரத்தை நீக்கம் செய்ய வேண்டும் இஸ்லாமிய சகோதரர்களே எங்கே கையினால் புரட்சாரம் செய்ய முடியுமோ அந்த இடத்திலே கையினால் தடுக்க வேண்டும் கையினால் தடுக்க முடியாத கையினால் தடுத்தால் பிரச்சனையா கொலை செய்வார்கள் என்ற நிலை வருகிறதா இஸ்லாம் சொல்கிறது கையினால் தடுக்க முடியாத நாவினால் எடுத்து சொல்லு என்று சொல்கிறது நாவினால் எச்சரிக்கை செய் என்று சொல்கிறது அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே நான் குடும்பத்தின் தலைவனாக இருக்கிறேன் என்னுடைய மகன் சீதனம் எடுத்து தாம் திருமணம் செய்வேன் என்று சொல்கிறான் அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே என்ன செய்ய வேண்டும் என்னுடைய அதிகாரத்தில் உள்ள இடம் நீ சீதனம் கொடுத்து திருமணம் முடிப்பதாக இருந்தால் இந்த வீட்டில் உனக்கு திருமணத்துக்கு இடம் கிடையாது என்று பேச வேண்டும் உண்மையான ஈமானிய உணர்வு உள்ள ஒரு பெற்றோர் கரத்தினால் தடுக்க முடியாத நிலை நான் ஒரு சகோதரனாகத்தான் இருக்கிறேன் என்னுடைய சகோதரன் சீதனம் எடுக்க போகிறான் அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே ஒரு உதாரணத்தை நான் சொல்லி காட்டுகிறேன் எனக்கு கரத்தினால் தடுக்க முடியாது என்ன செய்ய முடியும் சகோதரர்களே நாவினால் எச்சரிக்கை செய்ய முடியும் சீதனம் எடுப்பது இஸ்லாத்திலே பாவம் நபிகளை காட்டித்தராத ஒரு வழிமுறை அடுத்தவர்களின் சொத்துக்களை சுரண்டுவதற்கான ஒரு வழிமுறை என்று நாவினால் எச்சரிக்கை செய்ய வேண்டும் அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே ஒரு பள்ளிக்கு நான் ஜும்மாவுக்கு போகிறேன் ஒரு பள்ளிக்கு நான் ஜும்மாவுக்கு போகிறேன் மிம்பர் மேடையில பேசுகின்ற அதிகாரம் எனக்கு கிடைக்கிறது அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே குருவானதிக்கு முரணானதை செய்து கொண்டிருக்கிறார்கள் குருவானதிக்கு முரணானதை செய்தால் எனக்குரிய கடமை என சகோதரர்களே மிம்பரை பாதுகாப்பதற்காக வேண்டி மிம்பரை தக்க வைத்துக் கொள்வதற்காக வேண்டி நீங்கள் செய்வதை செய்யுங்கள் அப்பா எனக்கு மிம்பர் தான் தேவை என்று போனால் என்னுடைய ஈமான் ஆட்டம் கண்டிருக்கிறது அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே எனவே இஸ்லாம் ஒரு பாவத்தை காணுகின்ற பொழுது குர்ஆன் ஹதீஸுக்கு முரணான ஒரு காரியத்தை காணுகின்ற பொழுது ஒரு உண்மையான முஃமின் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகின்ற பொழுது முதலாவது அடிப்படையை சொல்கிறது கரத்தினால் தடுக்க முடியுமா அவர் கரத்தினால் அதை தடுப்பதற்கான முயற்சியில் ஈடுபட வேண்டும் கரத்தினால் தடுக்க முடியாத நிலை இருக்கிறதா அவரால் சமாளிப்பு செய்ய முடியாது நீங்கள் செய்வதை செய்யுங்களா எனக்கு சக்தி இல்லை நான் உங்களோடு சேர்ந்து போய்விடுகிறேன் என்று போக முடியாது நாவினால் எச்சரிக்கை செய்ய வேண்டும் நாவினால் அதை தடுப்பதற்கான முயற்சியில் ஈடுபட வேண்டும் அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே இன்றைக்கு கொள்கையை பேசுகின்ற நாங்கள் குர்ஆன் ஹதீஸை பேசுகின்ற நாங்கள் இந்த மட்டத்திலே தான் இருக்கிறோம் சகோதரர்களே நாவினால் எடுத்து சொல்ல முடியும் நாவினால் பேச முடியும் என்ற மட்டத்திலே இருக்கிறோம் நாவினாலும் பேச முடியாத நிலை வரலாம் சகோதரர்களே நாவினாலும் பேச முடியாத நிலை வந்தால் இஸ்லாம் என்ன சொல்லுகிறது தெரியுமா அந்த இடத்திலே நீ சமாளிப்பு செய்துவிட்டு போய்விடு என்று சொல்லவில்லை அந்த இடத்திலே சேர்ந்து போய்விடு என்று சொல்லவில்லை ஒற்றுமையை பாதுகாத்துக் கொண்டிரு என்று சொல்லவில்லை அந்த இடத்திலே சொல்லுகின்ற மூன்றாவது கட்டம் என்ன தெரியுமா பதி கல்வி உள்ளத்தினால் போராட வேண்டும் உள்ளத்தினால் வெறுத்தொதுங்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள் உள்ளத்தினால் வெறுத்தொதுங்குவது என்றால் என்ன ஒரு பாவத்தை காணுகின்றோம் குர்ஆனுக்கு முரணான ஒரு காரியத்தை காணுகின்றோம் தௌஹீதுக்கு எதிரான சிறுக்கை காணுகின்றோம் வணக்க வழிபாடுகளுக்கு எதிரான விதத்தை காணுகின்றோம் காணுகின்ற சந்தர்ப்பத்திலே உண்மையான ஈமான் உள்ள மனிதன் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா கரத்தினால் தடுக்க முடியுமா அந்த தகுதியிலே நாங்கள் இருக்கிறோமா கரத்தினால் தடுக்க வேண்டும் கரத்தினால் தடுக்கின்ற அதிகாரம் இல்லாவிட்டால் நாவினால் எச்சரிக்கை செய்ய வேண்டும் நாவினால் அதை அதனுடைய விபரீதத்தை விளங்கப்படுத்த வேண்டும் முடியாதா? மூன்றாவது கட்டம், உள்ளத்தினால் வெறுத்து ஒதுங்க வேண்டும். அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, உள்ளத்தினால் வெறுத்து ஒதுங்க வேண்டும். அது நான் ஈமான் மிக பலவீனமான படித்தரம் என்று சொன்னார்கள். அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த செய்தியை எடுத்து சொன்னாலும் என்ன சொல்வார்கள் தெரியுமா? இதுவெல்லாம் காவிர்களுக்கு வந்ததப்பா, முஸ்லிம்களோடு நாங்கள் பிரச்சாரம் செய்கிறோம் என்று சொல்வார்கள். அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, முஸ்லிம்கள் குருவான ஹதீஸுக்கு மாற்றமாக நடந்தாலும், ஈமான் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு சிறுக்கு செய்தாலும், சுண்ணாவைத்தான் நாங்கள் பின்பற்றுகிறோம் என்று சொல்லிக்கொண்டு விதத்து செய்தாலும், அவர்களோடு இந்த மூணு கட்டத்தில் ஒன்றுதான் வர வேண்டும். இஸ்லாம் என்ன சொல்கிறது தெரியுமா? நபிகள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? ஒவ்வொரு நபிமார்களும் இந்த உலகத்துக்கு அனுப்புகின்ற பொழுது அவர்களுக்கு என்று உதவியாளர்கள், அவர்களுக்கு என்று தோழர்களை எல்லாம் அனுப்பி இருக்கிறான். அந்த உதவியாளர்களும் அந்த தோழர்களும் செய்த வேலை என்ன தெரியுமா? நபிமார்களை அப்படியே பின்பற்றி நடப்பார்கள், நபிமார்களுடைய கட்டளைகளை அப்படியே எடுத்து அமுல்படுத்துவார்கள். அவர்களுக்கு பின்னால் வருகின்ற தலைமுறை காவிர்களை பற்றி பேசவில்லை சகோதரர்களே, முஷ்ரிக்குகளை பற்றி பேசவில்லை சகோதரர்களே, நபிகளாரை ஏற்றுக்கொண்ட அதே சமூகத்தின் அடுத்த தலைமுறையை பற்றி பேசுகிறது. அவர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா? நபிமார்களுக்கு முரணாக நடப்பார்கள், நபிமார்கள் சொல்லாததை எல்லாம் செய்வார்கள், வாழ்க்கையில அமுல்படுத்தாததை எல்லாம் மக்களுக்கு சொல்லிக் கொண்டிருப்பார்கள். இப்படிப்பட்ட மக்களை காணுகின்ற பொழுது யார் அவர்களோடு கரத்தினால் போராடுகிறார்களோ, அவர்களை செய்கின்ற தவறுகளை இல்லாமலாக்குவதற்கு யார் கரத்தினால் போராடுகிறார்களோ அவர் மூமின், யார் நாவினால் போராடுகிறாரோ அவர் மூமின், யார் உள்ளத்தினால் போராடுகிறாரோ, உள்ளத்தினால் போராடுகிறார் என்றால் என்ன சகோதரர்களே? உள்ளத்திலே வெறுப்பு இருக்கிறது, அந்த வெறுப்பின் காரணமாக அவர்களை விட்டு ஒதுங்கி போகிறார் என்று சொன்னால், நபிகளால் சொன்னார்கள், இவரும் மூமின் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், என்று சொன்னார்கள். உள்ளத்தினால் வெறுத்தொழுங்குகின்ற பழக்கத்தை விட்டுவிட்டால் அவரிடத்திலே கட்டுகுப்புறமானமும் ஈமான் கிடையாது என்று சொன்னார்கள். அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, ஈமானை தீர்மானிக்கின்ற அம்சத்தை பாருங்கள், தன்னை மூமின் என்று அடையாளப்படுத்துகின்ற காரியத்தை பாருங்கள். எங்கே வைத்திருக்கிறது இஸ்லாம்? ஒரு சமூகம் தவறு செய்கிறதா, குருவானதை சுக்கு மாறி செய்கிறதா? அவர்களோடு சேர்ந்து போகக்கூடாது. ஒற்றுமை என்பது வேறு, கொள்கையிலே அவர்களை விட்டு நாங்கள் வித்தியாசப்படுவது என்பது வேறு. அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே உள்ளத்தினால் வெறுத்தொழுங்குகின்ற கடமை இருக்கிறது. அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைக்கு நாங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? ஒவ்வொருவரும் உள்ளத்திலே கை வைத்து கேட்டு பாருங்கள், கொள்கையை பேசுகிறோம், அல்லாஹ்வுடைய கட்டளை நபிகளாருடைய வாழ்க்கை வழிமுறை என்று பேசுகிறோம். பேசிவிட்டு குருவானுக்கு மாற்றமானது பள்ளிக்குள் நடக்கிறது, குடும்பத்துக்குள் நடக்கிறது, தன்னுடைய வேலைத்தளத்துக்குள் நடக்கிறது, நபிகளாருடைய சுண்ணாவுக்கு முரணானது நடக்கிறது. நீ செய்வதை செய்யப்பா, எனக்கு உறவுதான் தேவை என்று போனால், அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, எங்களுடைய ஈமானிலே ஓட்டை விழுந்திருக்கிறது என்பதற்கு அடையாளம், எங்களுடைய கொள்கை உறுதி இல்லை என்பதற்கு அடையாளம் என்பதை முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த ஹதீஸுகளில் இருந்து நாங்கள் புரிந்து கொள்ளுகின்றோம். அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, இன்னொரு விடயத்தை வைப்பார்கள் என தெரியுமா? ஒன்று சகோதரத்துவம், ஒன்று கொள்கையிலே சமாளிப்பு செய்வதற்கு, கொள்கையிலே விட்டுக் கொடுப்பதற்கு, எங்கள் நாங்கள் இருக்கின்ற அந்த உறுதியை உடைத்தறிவதற்கு முதலாவது வைப்பது இந்த சமூக ஒற்றுமை. சமூக ஒற்றுமை என்பதற்கும் இஸ்லாத்தை பின்பற்றுவதற்கும் கொள்கையிலே உறுதியாக இருப்பதற்கும் சம்பந்தம் கிடையாது என்பதை முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மனிதன் கொள்கையிலே உறுதியாக இருந்து கொண்டு ஒற்றுமையை பேணலாம், கொள்கையை உறுதியாக பேசுகின்ற பொழுது எதிர்க்க வருகிறானா, அவனை வெறுக்கின்ற ஒரு கடமை எங்களுக்கு இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமாக நடக்கின்ற பொழுது, சிறுக்கு விதத்தை செய்கின்ற பொழுது, நீ செய்வதை செய்யப்பா, எனக்கு உறவுதான் தேவை என்று சேர்ந்து சேர்ந்து உரசி உரசி போவோமாக இருந்தால் எங்களுடைய ஈமான ஆட்டம் கண்டிருக்கிறது என்பதற்கு முதலாவது நான் சொன்ன ஹதீஸுகளை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, இன்னொரு பாயிண்டை வைப்பார்கள், என்ன தெரியுமா? குடும்ப உறவு அல்லவா, பெற்றோர்கள் அல்லவா, அவர்களுக்கு மாறு செய்யலாமா? அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், பெற்றோராக இருந்தாலும் சரி, குடும்ப உறவுகளாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் முன்னால் அவர்கள் எல்லோரும் கண்டூசியானவர்கள். அதை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் பெற்றோர்கள் நேசித்தால் அப்பொழுதுதான் அவர்களை நேசிக்க வேண்டும். அவர்கள் பெற்றோரை மதிக்கின்ற பொழுதுதான் அவர்களுடைய அந்த அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் மதிக்கின்ற பொழுது அவர்களுடைய பேச்சுக்கு மதிப்பு. அல்லாஹ் அல் குர்ஆனில் என்ன சொல்லி காட்டுகிறான் தெரியுமா? அழகாக சொல்லி காட்டுகிறான், வசாஹிபுஹுமா ஃபித் துன்யா மஹ்ரூபா அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். உலக விடயங்களிலே, உலக விவகாரங்களிலே பெற்றோர்களோடு நல்ல விட முறையாக நடந்து கொள்ளுங்கள். பெருநாள் வருகிறதா, சாரி வாங்கி கொடுக்க வேண்டுமா? பெற்றோருக்கு வாங்கி கொடுங்கள், அதிலே பிரச்சனை கிடையாது. சாப்பாடு கொடுக்க வேண்டுமா? கொடுங்கள், பிரச்சனை கிடையாது. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, பெற்றோருக்கு நோய்வாய் ஏற்படுகிறதா? மருத்துவம் செய்து கொடுங்கள், அது பிரச்சனை கிடையாது. வைன் ஜாஹதா கஅலா அம் துஸ்ரிகபி மாடை சலகபி இல்முத் அந்த பெற்றோர்கள் அறிவில்லாத விடயங்களை எனக்கு இணை வைக்குமாறு அல்லாஹ் சொல்கிறான், எனக்கு இணை வைக்குமாறு அல்லாஹ்வுக்கு சிறுக்கு வைக்குமாறு பெற்றோர்கள் சொல்கிறார்கள். நபிகளாருடைய வாழ்க்கையை முரணாக நடக்குமாறு பெற்றோர்கள் சொல்லுகின்ற பொழுது பலா துகுமா, அந்த பெற்றோருக்கு நீங்கள் கட்டுப்படாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, என்ன சொல்கிறது? பெற்றோராக இருந்தாலும், பெற்றோராக இருந்தாலும் 10 மாதம் சுமந்தார்கள், பெற்றெடுத்தார்கள், 2 வருடம் பால் ஊட்டினார்கள், சீராக ஒழுக்கமூட்டி வளர்த்தெடுத்தார்கள். ஆனால் இதையெல்லாம் மீறி அல்லாஹ்வுக்கு முரணான ஒன்றை, நபிகளாருடைய வாழ்க்கை வழிமுறைக்கு முரணான ஒன்றை பெற்றோர்கள் ஏவினார்கள் என்று சொன்னால், அந்த இடத்திலே பெற்றோர்களின் இரக்கத்தை விட, பெற்றோர்களின் நேசத்தை விட எங்களுக்கு பெரிதாக விளங்க வேண்டியது எது தெரியுமா? அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும். நபிகளார் அழகாக சொன்னார்கள் சகோதரர்களே, நபிகளார் அழகாக சொன்னார்கள், சராகுன் சராகுன், 3 விடயங்கள் இருக்கின்றன. மன்குன் நபீ வஜததீன் நஹலாவத்தல் ஈமான், யாரிடத்தில் இந்த 3 பண்பும் இருக்கின்றனவோ அவன் ஈமானின் ருசியை சுவைத்து விட்டான் என்று சொன்னார்கள். யார் சகோதரர்களே? யாரிடத்தில் 3 பண்பு இருக்கிறதோ அவர் ஈமானின் ருசியை சுவைத்து விட்டான் என்று சொன்னார்கள். முதலாவது பண்பு என்ன தெரியுமா? ஐயகூனல்லாஹு வ ரசூலுஹு அஹப்ப இலைஹி மிம்மா சிவாஹுமா அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வ அன்னாஸி அஜ்மயீன். புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற ஹதீஸ். நபிகார் என்ன சொன்னார்கள் தெரியுமா? முதலாவது விடயம், தன்னுடைய பெற்றோர், தன்னுடைய பிள்ளை குட்டிகள் முழு மனித சமூகத்தை விட அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஒரு மனிதனுக்கு நேசத்துக்குரியவனாக இருக்க வேண்டும், ஒரு மனிதன் நேசிக்க வேண்டும். அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, உள்ளத்திலே கை வைத்து கேட்டு பாருங்கள், பெற்றோரை விட, பிள்ளை குட்டிகளை விட, உலகத்தில் இருக்கின்ற எல்லா படைப்பினங்களையும் விட நாங்கள் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நேசிக்கிறோமா சகோதரர்களே? எல்லோரும் சொல்வோம், நாங்கள் நேசிக்கிறோம் என்றுதான் சொல்வோம். அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, நேசிக்கிறோம். இந்த நேசிப்பை பரிசோதிப்பார்க்கின்ற இடம் எங்கே தெரியுமா? இந்த கொள்கையிலே நாங்கள் உறுதியாக இருக்கிறோமா என்று உரசி பார்க்கின்ற இடம் எங்கே தெரியுமா? பெற்றோர் ஒரு கருத்தை சொல்லுகின்றார்கள், குர்ஆன் ஹதீஸுக்கு முரணாக இருக்கிறது. அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, நிறைய குடும்பங்களிலே இருக்கக்கூடியது, ஊரிலே பெரியோர் கந்தூரி கொடுக்க போகிறார்களாம், ஊர் முழுக்க வசூல் செய்கிறார்களாம், பெற்றோர்கள் சொல்கிறார்கள், மகனே நீயும் சல்லி கொடு என்று சொல்கிறார்கள், நீயும் அந்த கந்தூரியில பங்கடு என்று சொல்கிறார்கள். மகன் என்னை யோசிக்கிறான், தாய் தந்தையர்கள் அல்லவா சொல்கிறார்கள், எனவே அதற்கு நாங்கள் ஒத்துழைப்பு கொடுத்து விடுவோம். நடக்கிறதா இல்லையா சகோதரர்களே? பெற்றோர் சொன்னார்கள் என்பதற்காக குருவான ஹதீஸுக்கு முரணான ஒரு காரியத்திலே கை வைக்கின்ற ஒரு காட்சியை நாங்கள் பார்க்கிறோம். குடும்பத்தில் ஒரு ஜனாசா விழுந்து விட்டது, மரணம் விழுந்து விட்டது. அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, பெற்றோர்கள் சொல்கிறார்கள், பள்ளி ஹசரத்தை அழைத்து யாசின் ஓதுங்கள் என்று சொல்கிறார்கள். மகன் என்னை யோசிக்கிறார், பெற்றோர் அல்லவா சொல்கிறார்கள், பெற்றோருடைய கருத்துக்கு நாங்கள் மதிப்பு கொடுக்க வேண்டுமே என்று சொல்லிக்கொண்டு நபிகளாருடைய வாழ்க்கையில இல்லாத ஒன்றை செய்வதற்கு முற்படுகிறார். அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த கட்டம் இருக்கிறது அல்லவா, இதுதான் ஈமானிய போராட்டம் நடக்கின்ற கட்டம், இதுதான் எங்களுடைய கொள்கையில் இருக்கின்ற உறுதியை வெளிப்படுத்துகின்ற கட்டம். நாங்கள் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் சரியாக நேசித்திருந்தால் பெற்றோர்களை பார்த்து சொல்ல வேண்டிய பதில் என்ன தெரியுமா? பெற்றோர்களே, தாய் தந்தையே, உங்களை நான் நேசிக்கிறேன், உங்களோடு நான் இரக்கம், ஆனால் உங்களை விட பன்மடங்கு அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நேசிக்கிறேன். எனவே அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் மாறு செய்கின்ற இடத்திலே உங்களுக்கு நான் கட்டுப்பட மாட்டேன் என்று சொல்பவன் தான் ஈமானின் ருசியை சுவைத்தவன். சகோதரர்களே, ஈமானின் ருசியை சுவைத்தவன். எல்லோராலும் சொல்லலாம், நாங்கள் பெற்றோரை விட அல்லாஹ்வை நேசிக்கிறோம், பிள்ளை குட்டிகளை விட அல்லாஹ்வை நேசிக்கிறோம் என்று எல்லோராலும் சொல்லலாம் சகோதரர்களே. ஆனால் இந்த ஈமானிய போராட்டம் நடத்துகின்ற கட்டத்திலேதான் கொள்கையின் உறுதியை காணுகின்ற பொழுதுதான் ஆட்டம் கண்டுவிடுகிறது. அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, இப்பொழுது நாங்கள் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை விட, இஸ்லாத்தை விட குடும்ப உறவுகளுக்கு மதிப்பு கொடுக்கிறோமா? ஈமான் ஆட்டம் கண்டிருக்கிறது, கொள்கையிலே உறுதியில்லை என்பதற்கு அது அடையாளமாக இருக்கிறது. எனவே அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, பிள்ளை குட்டிகளாக இருக்கலாம், சில பெற்றோர்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா? பிள்ளை குட்டிகள் தான் பிரச்சனை. அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, மார்க்கத்தை விளங்கி இருக்கிறார்கள், சிறுக்கை விளங்கி இருக்கிறார்கள், விதேசத்தின் விபரீதத்தை விளங்கி இருக்கிறார்கள், ஆனால் பிள்ளைகள் என்ன செய்கிறார்களாம்? பிள்ளைகள் அல்லவா, அவர்களுக்கு எதிராக நடக்க முடியுமா என்று சொல்லிக் கொண்டு படித்தவற்றுக்கும் தெரிந்தவற்றுக்கும் ஒருநாக நடக்கின்ற காட்சிகளை பார்க்க முடியும். ஈமானின் ருசியை நாங்கள் சுவைத்திருந்தால், ஈமானின் இன்பத்தை நாங்கள் கண்டிருந்தால், உண்மையான அந்த ஈமானிய உணர்வுள்ள மனிதன் என்ன சொல்ல வேண்டும் தெரியுமா? பிள்ளைகளுக்கு எதிராக, பிள்ளைகள் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் எதிராக, குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் முரணாக ஒன்றை செய்கின்ற பொழுது பிள்ளைகளை விட அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நேசிக்க வேண்டும். பிள்ளைகளை பார்த்து சொல்ல வேண்டிய என்ன தெரியுமா? நீ என்னுடைய பிள்ளைதான், உன்னோடு நான் இரத்தம்தான், ஆனால் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் விட நான் உன்னை நேசிக்க மாட்டேன். அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் மாறு செய்கின்ற இடத்திலே உனக்கு நான் கட்டுப்பட மாட்டேன் என்று சொல்லுகின்ற மனிதன் தான் கொள்கையிலே உறுதியாக இருக்கின்ற மனிதன். ஈமானின் ருசியை சுவைத்த மனிதனே தவிர வாயளவில் அல்லாஹ்வுடைய நேசத்தை பேசுகின்றான், வாயளவில் நபிகளாருடைய நேசத்தை பேசுகிறான் என்று சொன்னார். அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, இதற்கு அல்லாஹ்விடத்திலே மதிப்பு கிடையாது என்பதை நாங்கள் உள்ளத்திலே ஆழமாக நிறுத்திக் கொள்ள வேண்டும். அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, முதலாவது சமூக ஒற்றுமை, முதலாவது சமூக ஒற்றுமை, இதற்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு முரணாக நடக்கின்ற சமூகத்தோடு ஒற்றுமையாக போய்தான் சமாளிப்பு செய்துதான் மார்க்கத்தை வளர்க்க வேண்டும் என்றால் இது குர்ஆனுக்கும் நபிகளாருடைய வாழ்க்கை வழிமுறைக்கும் முரணானது. முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும், குடும்ப உறவை காத்துக்கொண்டு குர்ஆன் ஹதீஸுக்கு மாறு செய்தாலும், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கும் நபிகளாருடைய வாழ்க்கை வழிமுறைக்கும் மாறு செய்தாலும் குடும்ப உறவுகளை பேண வேண்டும் என்று பேசிக்கொண்டு மார்க்கத்தை குடிதோண்டி புதைப்போமாக இருந்தால் இதுவும் கொள்கை ஆட்டம் கண்டிருக்கிறது என்பதற்கு மிகப்பெரிய அடையாளமாக இருக்க போகிறது. அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, பொருளாதாரம், பொருளாதாரம் ஒரு மனிதனுடைய கொள்கையை ஆட்டம் காண செய்கிறது. அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, கொள்கையை வாய்ப்புளக்க பேசுபவர்கள் எல்லாம் பொருளாதாரம் என்று வருகின்ற பொழுது, சொத்து செல்வம் என்று வருகின்ற பொழுது வட்டி இல்லாமல் கொடுக்கல் வாங்கல் செய்யலாமா? அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, வட்டி இல்லாமல் கொடுக்கல் வாங்கல் செய்யலாமா என்று ஒரு முஸ்லிம் கேட்கிறான் என்று சொன்னால், ஒரு மூமின் கேட்கிறான் என்று சொன்னால் அவனுடைய கொள்கை உடைந்து போயிருக்கிறது, ஈமான் ஆட்டம் கண்டிருக்கிறது. அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, உண்மையான ஈமானி உணர்வுள்ள மனிதன் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? என்னுடைய சொத்துக்கள் எல்லாம் இழந்தாலும், என்னுடைய சொத்துக்களை எல்லாம் நான் இழந்தாலும் குர்ஆன் ஹதீஸுக்கு மாறு செய்ய மாட்டேன், அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் மாறு செய்ய மாட்டேன் என்று போக வேண்டும். சுஹைபுர் ரூமி ரழியல்லாஹு அன்ஹு, சுஹைபுர் ரூமி ரழியல்லாஹு அன்ஹு மக்கா நகரில் இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்ய போகிறார்கள். புறப்படுகின்ற பொழுது மக்கா முஷ்ரிக்குகள் வருகிறார்கள், சுஹைபை பிடிக்கிறார்கள். அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த நிமிடம் வரைக்கும் மக்காவிலே மிகப்பெரிய பணக்காரராக இருந்தவர் சுஹைபுர் ரூமி ரழியல்லாஹு அன்ஹு. அவர்களை பார்த்து சொன்னார்கள், நீ மதீனாவுக்கு போவதாக இருந்தால் உன்னுடைய சொத்துக்களை விட்டு சொத்துக்கள் அல்ல. ஒரு மனிதன் உலகத்திலே வாழ்க்கையை நடாத்துவதற்காக வேண்டிய அல்லாஹ் சொத்து செல்வங்களை தருகிறான். அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு முரணாக சொத்து செல்வங்கள் வருமாக இருந்தால் அவைகளை காலுக்கு கீழால் போட்டு மிதிப்பவன் தான் உண்மையான கொள்கையிலே உறுதியுள்ள மனிதனாக, ஈமானிய உணர்வுள்ள மனிதனாக இருக்க போகிறான். அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, இப்பொழுது நாங்கள் உள்ளத்திலே கை வைத்து கேட்டு பார்ப்போம், அற்பமான லாபங்களுக்காக வேண்டி, அற்பமான சொத்து செல்வங்களுக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை குளிதோண்டி புதைப்பவர்கள் நம்ம எத்தனை பேர் இருக்கிறோம் என்று சிந்தனை செய்து பாருங்கள் சகோதரர்களே. திரட்டிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக குர்ஆன் ஹதீஸை மதிக்காமல் அடுத்த முஸ்லிமை ஏமாற்றுகிறோம், அடுத்த முஸ்லிமுக்கு தீர்வுள்ளு பண்ணுகிறோம். இஸ்லாமிய சகோதரர்களே, சிந்தனை செய்து பாருங்கள், வட்டி என்பது தெளிவானது, ஏமாற்றுவது நிறைய பேர் செய்கின்ற காரியம், கலப்படம் செய்கிறோம். அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு பொருளை கொண்டு வந்து லோக்கல் குவாலிட்டி பொருளோடு கலந்து விற்பனை செய்கிறோம். அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, இதுவெல்லாம் கொள்கையிலே உறுதியானவனுக்கு அழகல்ல, சொத்து செல்வங்களுக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஒரு பக்கத்தில் தள்ளி விடுவது ஈமானிலே உறுதியான மனிதனுக்கு அழகல்ல. அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே ஒரு மனிதனை கொள்கையிலே ஆட்டம் காண செய்வதிலே, கொள்கையிலே பிறழச் செய்வதிலே மிக பிரதானமாக இருப்பது சொத்து செல்வங்களும் என்பதை புரிந்து கொண்டு, அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, சொத்து செல்வங்களை அல்லாஹான் எங்களுக்கு தருகிறான், லாபத்தை அல்லாஹான் எங்களுக்கு தருகிறான், அதை உள்ளத்திலே ஆழமாக வைத்துக் கொண்டு கொள்கையிலே உறுதியாக இருக்கிறோமா, தீமானிலே உறுதியாக இருக்கிறோமா, சொத்து செல்வங்களை அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதர் சுன்ன பிரகாரம் கையாளுகின்ற ஒரு கடமை எங்களுக்கு இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள